இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
எங்களுடைய இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நேயர்களே, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனாவில் உள்ள அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
இப்பொழுதும் நம் மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் தேவ வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக
எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உந்தன் ரத்தத்தால் என்னையும் மீட்டவரே, அன்பு முத்தத்தால் என்னையும் தொட்டவரே. கண்ணீர் பறந்தோடுதே என் கவலை களைந்தோடுதே, கண்ணீர் பறந்தோடுதே என் கவலை களைந்தோடுதே. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. எங்கெங்கு சென்றாலும் என்னோடு வருகிறீர், துன்பம் அணுகாமல் தூக்கி சுமக்கின்றீர். எங்கெங்கு சென்றாலும் என்னோடு வருகிறீர், துன்பம் அணுகாமல் தூக்கி சுமக்கின்றீர். துதிகிதம் பாடிடுவேன் நாமத்தை, துதித்து போற்றிடுவேன். துதிகிதம் பாடிடுவேன் நாமத்தை, துதித்து போற்றிடுவேன். உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. போகும் இடமெல்லாமும் நாமம் பாட, வாழும் நாள் எல்லாமும் பாதம் தேட. போகும் இடமெல்லாமும் நாமம் பாட, வாழும் நாள் எல்லாமும் பாதம் தேட. வாழ்நாள் போதாதையா எனக்கு, வாழ்வே நீதானையா. வாழ்நாள் போதாதையா எனக்கு, வாழ்வே நீதானையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. மகிமையை தேடுவேன், மரண நாள் வரை சாட்சியாய் வாழுவேன். மாயை நாடாமல் மகிமையை தேடுவேன், மரண நாள் வரை சாட்சியாய் வாழுவேன். முத்தும் நீதானையா எனக்கு, சொத்தும் நீதானையா. என் முத்தும் நீதானையா எனக்கு, சொத்தும் நீதானையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. ரத்தத்தால் என்னையும் மீட்டவரே, அன்பின் முத்தத்தால் என்னையும் தொட்டவரே. கண்ணீர் பறந்தோடுதே என் கவலை களைந்தோடுதே. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்பரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037 மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போலவே பிளே ஸ்டோர் ஆப்பில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜபிக்கின்றோம். நேர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கக்கூடிய அருமையான சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் பெரியோர்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து இந்த நாளிலே கர்த்தர் நீர் அவர்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் தேர்வு செய்து கொண்ட செய்தியின் தலைப்பு தேவனுடைய தொடுகை, காட்ஸ் டச், தேவனுடைய தொடுகை. ஒரு மனிதனை நாம் தொட வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனை தொடாமல் அந்த மனிதனை நம்மால் ரட்சிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் நீரிலே மூழ்கி விட்டான் என்றால் அவனை தன்னுடைய கரங்களை கொடுத்து அவனை நாம் காப்பாற்ற வேண்டும். அவனை தொட்டால் மாத்திரமே அவனை வெளியே கொண்டு வர முடியும். அவனை தொடாமல் நம்மளால் வெளியே கொண்டு வர முடியாது. அப்படி என்றால் தொடுகை என்பது மிக மிக முக்கியமானது என்பதை நாம் இங்கே வேதாகமத்திலே பார்க்கின்றோம். பிறந்த குழந்தையை 14 நாட்கள் தொடவில்லை என்றால் அந்த குழந்தை மரித்து போய் விடும் என்று மருத்துவம் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே போலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட பிணையாளியை நீங்கள் தினந்தோறும் 3 வேளை நீங்கள் அவர்களை பார்த்து சந்தித்து தொட்டு பேசுவீர்கள் என்றால் அவர்களுடைய 60% நோய்கள் அவர்களை விட்டு போய்விடும் என்று மருத்துவத்திலிருந்து சொல்லப்படுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடுதல் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். பிறரை நாம் நேசிப்பதற்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நாம் பிறரை தொட்டு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்றோம். பிறரிடம் நட்பு வைக்கும் பொழுது நம்முடைய கரங்களை கொண்டு அவருடைய தோள்களை போட்டு நம்முடைய அன்பை தெரிவிப்பதற்காக தொடுகை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அநேக உடைந்து போன இதயங்களுக்கு ஒருவரை நாம் தொடும் பொழுது அது ஒரு ஆறுதலாக இருக்கின்றது. கரங்களை கொடுக்கும் பொழுது ஆறுதலாக இருக்கின்றது. ஆகையால் தொடுகை என்பது மிக மிக முக்கியமானது. இந்த நேரத்திலே தேவனுடைய தொடுகையை குறித்து நாம் பார்க்கின்றோம். சாதாரண மனிதன் தொடும் பொழுது இவ்வளவு அதிசயங்கள் நடைபெறும் என்றால், சாதாரண மனிதன் ஒருவர் ஒருவர் தொடும் பொழுது இவ்வளவு சமாதானம் நமக்கு கிடைக்கும் என்றால், இந்த உலகத்தை சிருஷ்டித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தொட வேண்டும் என்றால், நம்மை தொடுவார் என்றால் எவ்வளவு அதிசயங்கள் நடைபெறும், அற்புதங்கள் நடைபெறும் என்பதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில், அவர் மனிதனாக அவதரித்து இந்த பூமியில் வந்த காலத்தில் அநேக பிணையாளிகள் அவரை சுற்றி திரிந்து வந்தார்கள் என்று நம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பிணையாளி யார் என்று பார்க்கும் பொழுது ஒரு குஷ்டரோகி. இந்த குஷ்டரோகிக்கு ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், எப்படியாவது இயேசுவிடம் சென்று தான் ரட்சிப்படைய வேண்டும், தான் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் தனக்குள்ளே நினைத்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த குஷ்டரோகி என்ன நினைத்தான் என்று பார்க்கும் பொழுது, இந்த குஷ்டரோகிகள் அந்த காலகட்டத்திலே குஷ்டரோகிகள் அவர்கள் ஊருக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள், ஊருக்கு வெளியே அவர்கள் அமர்ந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இங்கே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை சென்று அவரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றான். ஆனால் இந்த குஷ்டரோகி அவன் பார்ப்பதெல்லாம் பாவமாக கருதப்பட்டது, அவனுடைய சுவாசம் பாவமாக கருதப்பட்டது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எந்த ஒரு சம்மதமும் வைத்துக் கொள்ள கூடாது. அவன் ஒதுக்கப்பட்டவனாகவே இந்த குஷ்டரோகி காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். ஆகையால் இந்த குஷ்டரோகி எப்படி இந்த குஷ்டரோகிக்கு மீட்பு கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும் என்ற பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியை தொட்டு சுகத்தை கொடுத்ததை நம்மால் பார்க்க முடியும். Mark 1:40 41 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இங்க வேதாகமத்தில் பார்க்கின்றோம், இந்த குஷ்டரோகி இயேசுவிடம் வந்து முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமான நீ சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இதை குறித்து ஒரு கவிஞர் சொல்கின்றார், இந்த குஷ்டரோகி நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அவன் பார்த்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அநேக பிணையாளிகள் வந்து சுகம் பெற்று செல்வதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அங்கே செல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவன் செல்லக்கூடாதபடிக்கு தடையாக இருந்தது அங்கே இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் போட்டிருந்த கூடிய சட்டம். அவனுக்கு ஒரு தடையாக இருந்தது. ஆனால் இயேசுவிடமிருந்து சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அனைத்து சட்டங்களையும் அவன் உடைத்து இயேசுவிடம் சென்றான் என்று இங்கு வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அவன் இயேசுவிடம் சென்று அவன் கேட்கின்றான், உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கின்றான். அப்பொழுது இயேசுவானவர் என்ன செய்தார் என்று நாம் பார்க்கலாம். 41 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அந்த காலகட்டத்திலே குஷ்டரோகிகளை யாரும் தொடமாட்டார்கள். அப்படி ஒருவர் தொடுவார்கள் என்றால் அவர்களும் தீட்டாக கருதப்படுவார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து மனதுருகி அந்த குஷ்டரோகியை தொட்டு அவர் சொல்கின்றார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்கின்றார். இயேசுவின் தொடுகை எப்படியப்பட்ட தொடுகை என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, மனதுருக்கத்தின் தொடுகை, மனதுருக்கத்தின் தொடுகை, இரக்கத்தின் தொடுகை. இன்று அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் இரக்கம் செத்து போய் இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கருணை மடிந்து போயிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மனிதனிடத்தில் மனித நயத்தை நம்மால் எதிர்பார்க்க முடியாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்று தேவன் உங்களை தொடுவார் என்றால், அவர் எவ்வாறு தொடுகின்றார் என்றால், உங்கள் மேல் மனதுருகின்ற கர்த்தர் என்று வேதம் சொல்கின்றது. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, இந்த உலகத்தில் உங்களை நேசிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் மேல் அன்பு காண்பிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் இந்த கரம் அவர் மனதுருக்கத்தின் கரமாக இருக்கின்றது. அந்த மனதுருக்கத்தின் கரம் உங்களை தொட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் தேவனுடைய தொடுகை மிகவும் முக்கியமான தொடுகையாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். சங்கீதம் 69:2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நிந்தை என் இருதயத்தை பிளைந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகின்றேன், எனக்காக பரிதரிக்கிறன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தோற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், என்னுடைய வாழ்க்கையுடைய இருதயம் மிகவும் கஷ்டத்தில் சென்று கொண்டிருக்கின்றது, யாராவது ஒருவர் எனக்காக பரிதவிக்க மாட்டார்களா, யாராவது ஒருவர் என் மேல் அன்பு காண்பிக்க மாட்டார்களா என்று நான் காத்திருந்தேன், ஆனால் ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தின் மனிதர்கள் உங்களை மறந்து போகலாம், இந்த உலகத்தின் மனிதர் உங்கள் மேல் அன்பு காண்பிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து அந்த கர்த்தரின் தொடுகை மனதுருக்கத்தின் தொடுகையாக இருக்கின்றது. அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 19:17 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான். நாம் பிறரை எவ்வாறு இறங்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். தேவன் சொல்கின்றார், நீ பிறருக்கு உதவி செய்கின்றாய் என்றால் எனக்கு கடன் கொடுக்கின்றாய் என்று. அப்படி என்றால் தேவனுடைய எண்ணம் ஒவ்வொரு நீதிமானும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் கஷ்டமில்லாமல் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு 1:27 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளுக்கும் படுகின்ற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கின்றது. இங்க வேதம் சொல்கின்றது, திக்கற்ற பிள்ளைகளை நாம் ஆதரிக்க வேண்டும், விதவைமார்கள் தாய்மார்களுக்கு நாம் உதவ வேண்டும். அப்படி செய்வதே தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கின்றது என்று. இன்று தேவன் உங்களை ஏன் அழைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, பிறருக்கு நீங்கள் கருணை காண்பிக்க வேண்டும், பிறருக்கு நீங்கள் கருணை காண்பிக்க வேண்டும். ஒருவேளை உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்கள் மேல் அன்பு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அநேக வேதாகமத்தின் அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். லூக்கா 10 நல்ல சமாரினுடைய கதையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அடிபட்டு கிடந்த ஒரு மனிதனுக்கு யாருமே உதவி செய்யாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த நல்ல சமாரின் சென்று அந்த மனிதனுக்கு உதவி செய்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, தேவன் நல்ல சமாரினாய் இருக்கிறார், உங்களை தொடக்கூடியவராய் இருக்கிறார், உங்களை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, தேவனுடைய தொடுகை எப்படிப்பட்ட தொடுகை என்று பார்க்கும் பொழுது, குணப்படுத்தும் தொடுகை, சுகம் கொடுக்கும் தொடுகை என்று நாம் பார்க்கின்றோம். வாசிக்கலாம் 5:23 வசனம், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேடிக்கொண்டான். இங்கே எவிரு என்ற ஜப ஆலய தலைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவிடம் அவன் கேட்கின்ற ஒரே ஒரு காரியம், ஐயனே நீர் வந்து என் மகளை நீர் தொடும், நீர் தொட்டால் என் மகளுக்கு சுகம் கிடைக்கும், நீர் தொட்டால் என் மகள் விடுதலை பெறுவாள், நீர் தொட்டால் என் மகள் எழுந்து நடப்பாள் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய விசுவாசம் இங்கே ஜபாலய தலைவனுக்கு. இன்று கர்த்தர் உங்களை தொட வல்லவராய் இருக்கிறார். தேவனின் தொடுகை சுகத்தை கொடுக்கக்கூடிய தொடுகை, தேவனின் தொடுகை குணமாக்கக்கூடிய தொடுகை. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வியாதிகளில் நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும் மருத்துவர் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், இந்த வியாதியிலிருந்து உன்னால் மீட்கவே முடியாது, நிச்சயமாக உனக்கு மரணம் நிச்சயம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரியே, ஆண்டவர் சொல்கின்றார், என் தேவனால், தேவன் சொல்கின்றார், உங்களுக்கு அவரால் சுகத்தை கொடுக்க முடியும். நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை குணப்படுத்துவேன், உன்னை சுகமாக்குகின்ற கர்த்தர் நான் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது எபீருடைய வீட்டிற்கு செல்வதற்கு முன்பதாகவே அவருடைய மகள் மரித்து போய் விடுகின்றாள். அவருடைய மகள் மரித்து போய் விடுகின்றாள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நீ கவலைப்படாதே, விசுவாசமாயிரு என்று சொல்லி உள்ளே சென்று மரித்த அந்த மகளை தன்னுடைய கரங்களை தொட்டார். அந்த மகள் உயிர் பிழைத்து எழுந்தாள், அந்த மகள் எழுந்து நடந்தாள் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், மகனே, மகளே, உன்னை நான் தொடுவேன், உன் நோய்களை நான் குணப்படுத்துவேன், உனக்கு நான் சுகம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். அவருடைய வார்த்தை நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால், அவருடைய சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மாறத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அவர் செய்வார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மூன்றாவதாக தேவனுடைய தொடுகை எப்படிப்பட்ட தொடுகை என்று நாம் பார்க்கும் பொழுது மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தொடுகையாக இருக்கின்றது. அவர் ஒரு மனிதனை தொடுவார் என்றால், அவர் ஒரு மனிதனை தொடுவார் என்றால் அந்த மனிதனுக்கு மாற்றம் வரும், அவனுடைய வாழ்க்கை மாறும். அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய துரோகியாக இருந்தாலும் சரி, தேவன் அவரை தொடுவார் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். மூன்றாவது, தேவனுடைய தொடுகை மாற்றத்தின் தொடுகை. அவரை தொடும் பொழுது, அவர் நம்மை தொடும் பொழுது நம் வாழ்க்கை மாறுகின்றது, நம்முடைய வாழ்க்கை மாறுகின்றதை நம்மால் பார்க்க முடியும். உபச்சார பெண் ஒருத்தி இயேசுவின் கால்களை கழுவும்படி வந்த கதையை நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். லூக்கா 7:37. அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இங்கே நாம் பார்க்கின்றோம், இங்கே ஒரு பெண் இயேசுனுடைய பாதத்தை அவள் வந்து பரிமள தைலத்தினால் சுத்தம் செய்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக பரிசேயர் சதுசேயர் சீடர்கள் எல்லாம் பார்த்து, இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா இவள் ஒரு விபச்சார பெண் என்று, இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா இந்த பெண் பாவியான பெண் என்று, இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா அவர் உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருப்பார் என்றால் இதை அவர் அறிந்திருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை ஏளனமாக பேசினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், இந்த பாவியை அந்த மகளை பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு கூட போ என்று சொன்னாள். அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக, இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மாறினது. பிற்காலத்திலே இயேசுவுக்காக நிற்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரியாக அந்த பெண் மாறினதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மரியாளாக அவள் மாறினதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்க பிள்ளையை மாற்ற முடியாமல் நீங்கள் தவிக்கின்றீர்களா? என் பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என்னுடைய பிள்ளை பாவத்தில் அவன் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த மகனை தொடுவான் என்றால் ஆண்டவர் அந்த மகனை மாற்றுவார். ஒருவேளை பாவத்தினால் அகப்பட்டு இதிலே வெளியே வருவதற்கான வழி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாயோ, அழுந்து கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னை தொட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள், உன்னுடைய சொந்த இரட்சகராய் நீ ஏற்றுக்கொள். அவர் தொடுவார் என்றால் உன்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக, முழுவதுமாக, மாறும் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சவுல் என்பவன் அநேக கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டு இருந்தான், அநேக கிறிஸ்தவர்களுக்கு துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான். ஆனால் அப்போஸ்தலர் 9:10 நாம் பார்க்கும் பொழுது சவுலை தேவன் சந்தித்தார். சவுலாய் இருந்தவன் பவுலாய் மாறுகின்றான். அவன் பவுலாய் மாறி இயேசு கிறிஸ்து செய்ததை காட்டிலும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவன் செய்யக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்தில் பெரும்பாலும் புத்தகங்களை எழுதக்கூடியவனாக ஆண்டவர் மாற்றினான். இன்று கர்த்தர் உங்களையும் மாற்ற முடியும். ஒருவேளை நீங்கள் சவுலை போல இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களை மாற்ற முடியும். அவர் உங்களை தொடுவார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மாறத்தக்கதாக இருக்கும். பிரியமானவர்கள், ஆகையால் நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீர்கள். தேவனுடைய தொடுகை, மாற்றத்தின் தொடுகை, அவர் தொட்டால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறும், உங்களுடைய வாழ்க்கைக்குரிய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய அனைத்து காரியங்களும் மாறும். 2 Corinthians 5:17 இப்படியாக சொல்கின்றது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. இன்று இந்த தருணத்தில் தேவன் சொல்கின்றார், என் மகனே, என் மகளே, நீ எனக்குள் இருக்கிறாய், உன்னை நான் புது சிருஷ்டியாய் உருவாக்குவேன், உன் பழமையான வாழ்க்கையை நான் ஒழித்து போடுவேன், உன் பாவமான வாழ்க்கையை நான் ஒழித்து போடுவேன், நீ புதிதான ஒரு மனிதனாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கின்றார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இந்த சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களா? அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவர் மனதுருக்கத்தின் தேவன், அவர் உங்களை தொடுவார், உங்கள் வாழ்க்கை மாறும். அவருடைய தொடுகை சுகமாக்கும் தொடுகை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதிகளை அவர் மாற்றுவார். அவருடைய தொடுகை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? கண்களை மூடி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரனை, அருமையான சகோதரியை, அருமையான பெரியோர்களை, அருமையான தாய்மார்களுக்காக நான் ஜபிக்கிறேன். கர்த்தாவே, என் ஆண்டருடைய கரம் இந்த நேரத்தில் அவர்களை தொட்டதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களோடு கூட நீர் பேசினதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன பிரச்சனைகள் அவர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. கர்த்தாவே, என் ஆண்டவர், நீர் அவர்களை தொடுங்க, வாழ்க்கையை மாற்றுங்க, அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க. கர்த்தாவே, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. கர்த்தாவே, அவர்களோடு கூட கர்த்தர் இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தயவாய் கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமேன்.
இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
நீங்கள் எங்களுக்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கர்த்தரோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.